இனிய நாளில் அன்பர் இயேசுவின் இறையாசியுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது.
ஆதரவையாரும் இல்லே எனக்கு இந்த உலகத்திலே, ஆதரவையாரும் இல்லே எனக்கு இந்த உலகத்திலே. உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையா, சேர்த்துக்கொள்ளுமையா, சபையினில் சேர்த்துக்கொள்ளுமையா, ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையா, சேர்த்துக்கொள்ளுமையா, சபையினில் சேர்த்துக்கொள்ளுமையா. ஆதரவையாரும் இல்லே எனக்கு இந்த உலகத்திலே, ஆதரவையாரும் இல்லே எனக்கு இந்த உலகத்திலே.
அன்பு நேயர்களே, நமது அன்பின் ஒலி நிகழ்ச்சியை ஆஸ்திரேலியாவிலிருந்து இயங்கும் 24 மணி நேர ஒலிபரப்பான இன்ப தமிழ் ஒலி வானொலியிலும் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, நமது அன்பின் குரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது இறை செய்தி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி.
விசுவாசனா என்ன, அது எப்படி செயல்படுது, அதனுடைய மேன்மை என்ன, அந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது எவ்வளவு முக்கியமானது. நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும். அதுதான் வேத புஸ்தகத்தில் நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிறது. அப்ப விசுவாசத்துல வல்லமையுள்ளவர்களாக மாற வேண்டுமேயானால் விசுவாசம் அதிகமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்திலே வல்லவர்களானால், வல்லவர்களாக வேண்டுமையானால் விசுவாசம் பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, விசுவாசத்தின் பிரசங்கத்தை ஆர்வமாய் கேட்க வேணும். விசுவாசத்திலே வல்லவர்களாக வேண்டுமையானால் பிரசங்கித்தால் கேட்டால் மாத்திரம் போதாது, அதை இருதயத்தில் வைத்து அதை நடைமுறைப்படுத்த வேணும். அப்பதான் அதனுடைய பலன் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்விலே பார்க்க முடியும். நன்றி கவனிப்போம். இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்கார். நம்ம அப்பா நல்ல அப்பா, சத்தமா சொல்லுங்க. சொல்லுவோங்க, என் அப்பா நல்ல அப்பா. சத்தம் பத்தல, உள்ள விலை நல்ல, என் அப்பா நல்ல அப்பா. இந்த நல்ல அப்பா என்ன பண்றாரு, உங்க மேல அன்பு வச்சு, பாசம் வச்சு, நல்லவர், உங்களுக்காக எல்லா நன்மைகளையும் தருகிறாராம். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா நல்ல விஷயமும், எல்லா நல்ல காரியங்களும், நல்ல நல்ல விசேஷங்களும் அது பரத்தின் தேவனிடத்தில் இருக்கிறதாம், அங்கிருந்து அது இறங்கி வருதாம். யாக்கோபின் ஆக்கியன் சொல்லுகிறார், அவர்கிட்ட எந்த வித்தியாசம் இல்ல, வேறுபாடு இல்ல, மாற்றம் இல்ல, அவர் எல்லாருக்கும் அதை தந்தருளும்படி நன்மைகள் அவர் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம அப்பா நல்லப்பா, நன்மைகளை தருகிறவராய் இருக்கிறார், நிறைவாய் தருகிறவராய் இருக்கிறார், ஏராளமா தரக்கூடியவராய் இருக்கிறார். பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நல்ல அப்பா நம்முடைய ஜீவனத்துக்கும் நம்முடைய தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தருகிறதாம். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வசனம், ஜீவனத்துக்கும் தேவபக்திக்கும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஜீவனத்துக்கும் தேவபக்திக்கும். ஜீவனத்துக்கும்னா ஜீவன், இந்த வாழ்க்கை, இந்த உலகம், இந்த உலகத்துல சாப்பிடறதுக்கு, தொழில் பண்ணுவதற்கு, சம்பாத்தியம் பண்ணுவதற்கு, இந்த உலக வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, இளர வாழ்க்கை நடத்துவதற்கு, இந்த ஜீவனத்துக்கும் தேவபக்திக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு கூட இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை, தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்திருக்கு, தந்திருக்கு அப்படின்னு வேத புஸ்தகம் போதிக்குது. அப்போ உலக வாழ்வுக்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் வேண்டிய சகல நன்மைகளை யார் தான் தரா, சொல்லுங்களேன், நம்ம நல்லாப்பா, நம்ம நல்லாப்பா தான் கொடுக்கிறாரு. கொரிந்தியரின் ஆக்கியன் சொல்லுகிறார், ஒன்னு கொரிந்தியரின் புஸ்தகத்துல பவுல் சொல்லும் போது சொல்ற, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இதயத்துல தோன்றவில்லை. அப்படின்னு என்ன சொல்றாரு, உன் கண்ணால பார்க்க முடியாத சிறப்புகள், நீ காதால இது வரைக்கும் கேட்டிருக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய நன்மைகள் இதயத்துல கற்பனையில கனவுல கூட கண்டிருக்க மாட்டேன். அவ்வளவு உச்சிதமானவைகளை அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவ்வளவு சிறப்புகள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் நம்ம நல்ல அப்பா. அவ்வளவு சிறப்புகள், அவ்வளவு மேன்மைகள், அவ்வளவு உச்சிதங்கள் ஜீவனத்துக்கு, தேவ பக்திக்கு, எல்லாமே வந்து கற்பனை கெட்டாத விதத்துல, நீங்க கனவு காண முடியாத விதத்துல, உங்களுடைய வாழ்க்கையில மெய்சில் இருக்கக்கூடிய அளவுக்கு நமது நல்ல அப்பா நமக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க, வலது கரத்தை உயர்த்தி ஆமேன். இவ்வளவு வச்சிருந்தோம், தேவ பிள்ளை அதை எடுத்து பயன்படுத்தி அனுபவிக்கவில்லை என்றால் வாழ்க்கை பரிதாபமானதாகவே முடிந்துவிடும். அநேக தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அது கர்த்தர் தருவாருங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அப்பப்ப யார் யாருக்கு எது எது தரணுமோ அப்பப்ப தருவார், எது எது தரணுமோ எது எது பண்ணணுமோ அப்பப்ப அவர் ஒரு தருவாருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றது இல்ல, அதற்கு அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்ததான கவனமும் அறிவையும் வளர்த்துக் கொள்வது கிடையாது. கர்த்தர் வைத்திருக்கிற எந்த ஆசீர்வாதமோ தானா பழிப்பது கிடையாது. புரியுதா? என்ன சொல்ல வர, உங்க பேர்ல உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு பணங்கள் இருந்தாலும், உங்க கையில ஏடிஎம் கார்டு கூட இருந்தாலும், நல்லா கவனிங்க, உங்களுக்கு அந்த சீக்ரெட் நம்பர் தெரியல, உங்களுக்கு அந்த கேஷ எப்படி எடுக்கணும்னு தெரியலன்னு சொன்னா ஒரு நயா பைசா கூட நீங்க அனுபவிக்கவே முடியாது. அது எவ்வளவு கோடிகள் இருந்தாலும் நீங்க பெற்று அனுபவிக்கவே முடியாது. இல்லைன்னா சொல்லிக்க வேண்டியதான், எங்க அப்பா அவ்வளவு பெரிய சொத்துக்காரர், எங்க தாத்தா எங்க பூட்டெல்லாம் ராஜாக்கள், எங்களுக்கு அவ்வளவு வசதிகள் இருக்கு, அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னு சும்மா நம்ம வாய்ச்சாலமா சொல்லிக்கொள்ள வேண்டியதை ஒழிய எதையுமே நிறைவாக பெற்று நம்முடைய சொந்த வாழ்வில் அனுபவிக்கவே முடியவே முடியாது. அப்ப நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாச வாழ்க்கை. இது விசுவாச ஜீவியம், விசுவாச வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில தேவன் எப்படி ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நாம் விசுவாசத்தின் மூலமாகவே பெற்றுக் கொள்ளக்கூடிய பிரமாணத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சும்மா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி பெற்றுக்கொள்ள முடியாது? சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசத்தினால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கானான் தேசத்தை வாக்குத்தத்தமாய் சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு தேவன் கானான் வாழ்க்கையே நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லி நமக்கு கானான் வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவங்களுக்கு கானான் தேசம், நமக்கு கானான் வாழ்க்கை. அல்லேலூயா. அவங்க உள்ள போறது, நமக்கு உள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கை எப்படி ஆபரேட் பண்ணப்படுகிறது, எப்படி அது செயல்படுத்தப்படுகிறது? விசுவாசத்தினாலே. நீங்க வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, கானான் தேசத்தை எப்படி சுதந்தரித்து கொண்டார்கள், ஒரே ஒரு பதில் தான் வரும், விசுவாசத்தினாலே. கானான் தேசத்தை ஏன் சுதந்திரிக்கல, ஏன் அங்க போகல, ஏன் அதை அவங்க எழுந்துட்டாங்க, ஒரே ஒரு வார்த்தை, அவிசுவாசத்தினால. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இழப்பது அவிசுவாசத்தினால, பெறுவது விசுவாசத்தினால. இவ்வளவுதான் சொல்லுங்க, இவ்வளவுதான் ரகசியமே. ரொம்ப எளிமையானது, ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம். ஜபம் வேணும், ஜபம் அவசியம், ஆனால் ஜபத்துல விசுவாசம் இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்றேன், இரவெல்லாம் ஜபம் பண்ணுங்க நல்லது, பகலெல்லாம் ஜபம் பண்ணுங்க நல்லது. இவ்வளவு இருந்தோம் அந்த ஜபத்துக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா இவ்வளவு முயற்சி செய்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் ஜபத்தை குறை சொன்னா, ஜபத்தை குறையே சொல்லல, ஆனா எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், முட்டி மோதி ஜெபம் பண்ணாலும், மன்றாடி ஜெபம் பண்ணாலும், கத்தி ஜெபம் பண்ணாலும், 10,000 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாலும், இரவெல்லாம் ஜெபம் பண்ணாலும், பகலெல்லாம் ஜெபம் பண்ணாலும், ஜெபத்துல ஒரு விசுவாசம் இல்ல, பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு உறுதி இல்லைன்னா எவ்வளவு ஜெபம் பண்ணியும் அது வெங்கலப்பான கீழே விழுந்த கதை தான். அது ஒரு பலனையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே. அப்ப ஜெபம் என்பது என்ன? வார்த்தையை பிடித்துக் கொள்ளும்படிக்கு விசுவாச வார்த்தைகளை பிரசங்கம் பண்றோம், வாக்கு தத்தங்களை பிரசங்கம் பண்றோம், இதை சொல்லி கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுவதுதான் ஜெபம். ஜெபம் என்ன நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு ஜெபம் பண்றார். யாக்கோபு என்ன ஜெபம் பண்றார்? யாக்கோபு தன் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் தரிசனம் ஆகிறார் யாக்கோபுக்கு. நீ படுத்திருக்கிற அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், கர்த்தர் சொல்றார். நீ போகும்போது நான் உன் கூட இருப்பேன், நான் உன பெரிய ஜாதி ஆக்குவேன். யார் சொன்னா? கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். இப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, சொந்த சகோதரன் பகைத்து இப்பொழுது அவனை துன்புறுத்தும்படிக்கு ஒரு பெரிய கூட்டத்தோடு வரோம். இப்ப யாக்கோபு என்ன திரும்ப ஜெபம் பண்றாரு, தேவரீர் நான் உன்னை ஆசீர்வதித்து இந்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, பாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், சொன்னீரே அப்படின்னு கர்த்தருக்கு என்ன பண்றான் யாக்கோபு, அவர் சொன்னதை அவருக்கு எடுத்து காட்டுகிறான், அவருக்கு எடுத்து காட்டுகிறான். அதுதான் ஜெபம். அந்த ஜெபத்துக்கு உடனே பலன் வருகிறது, அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வருகிறது. தேவன் அற்புதமா யாக்கோபை காப்பாற்றுகிறான். வாஸ்து பாருங்க, சாலமன் ஜெபம் பண்றார், சாலமன் ஜெபத்தை எடுத்து வாஸ்து பாருங்க. சாலமன் என்ன ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் அதை தார இந்த தாரம் ஜெபம் பண்றாரா, இல்ல ஆண்டவர் எங்க அப்பாவுக்கு வாயில எல்லாம் சொன்னீங்க, வாயில வாக்கு தத்தமா சொன்னீங்க, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், அதை நீங்க செஞ்சிட்டாலே போதும் ஆண்டவரே. கன்க்ளூஷன் முடிக்கிறார், வாயினால் சொன்னதை கரத்தால் நிறைவேற்றி முடித்தீர் ஆண்டவரே. நான் சொல்றேன் பாருங்க, அவர் உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் வாயால சொல்லி கையால எழுதி நம்ம கையில கொடுத்து விட்டாரு. இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் எடுத்து உரிமையாக்கி உங்கள் ஜெப வேலைகளை விசுவாசத்தோடு சொல்லி பெற்றுக் கொள்வோம் என்று நம்புறீங்க பாருங்க, அதுதான் ஜெபம். அந்த ஜெபத்துக்கு தான் பதில், அது விசுவாச ஜெபம். இப்ப எப்படி ஜெபம் பண்ணனும் இயேசு சொல்றாரு பாருங்க, இயேசு எப்படி சொல்லி கொடுக்கிறாரு. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 11:24 எப்படி ஜெபம் பண்ணனும் இயேசு சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க, 11:24
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது,
நீங்கள் ஜெபம் பண்ணும் போது
எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்.
ஜெபம் பண்ணும் போதே எதெல்லாம் கேட்கிறீங்களோ ஜெபம் பண்ணி முடியறதுக்குள்ள பெற்றுக் கொள்வோம் என்று
விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள்
உங்களுக்கு உண்டாகும் என்று
சொல்லுகிறேன்
என்று ஜெபத்தை கேட்கிறவர் சொல்றாரு. நீங்க ஜெபம் பண்ணும் போதே கேட்பாரு, ஆண்டவரே நடக்கும், ஆண்டவரே தகுதி இருக்க, ஆண்டவரே ஐயா நம்ம வந்து உபவாசம் பண்ணாம ஜெபம் பண்ணுமே. நான் ஜெபம் பண்றேன், என் பரலோக தகப்பன், என் அப்பா, என் டாடி, அவர் என் ஜபத்துக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன் மேய்ப்பர், உனக்கு குறைவு வருவதில்லை. அவர் சொல்லிட்டாரு, நான் அதை நம்புறேன், பிலீவ் பண்றேன், விசுவாசிக்கிறேன், நான் அதை எடுத்துக்கொள்றேன், நான் அதை சொல்றேன். அப்படி என் சொந்த வாழ்வில் அது பழிக்க ஆரம்பிக்கிறது. அதுதாங்க ஜபம். எத்தனை பேருக்கு புரியுது ஜபம் என்னன்னு? எத்தனை பேருக்கு புரியுது அந்த பிரச்சனை? ஆண்டவரே, ஆண்டவர் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஆண்டவரே இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஆண்டவரே இப்படி எல்லாம் இருக்க, இதெல்லாம் அவருக்கு நல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எல்லாம் பிரச்சனை அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்க பிரச்சனை அவர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, தீர்வை சொல்லுங்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மலை உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்குமே ஆனால் மலையை பற்றி பேசாதிருங்கள், மலையை பார்த்து பேசுங்கள். மலையை பார்த்து பேசுங்கன்றார். பிரச்சனை இருக்கா? பிரச்சனை பத்தி ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போகும். கர்த்தரின் பரிகாரி, அவர் சொல்லிவிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆகவே நான் தைரியம் கொண்டு கர்த்தருக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சத்தமா சொல்லுங்க, சொல்லலாமே. வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை கொடுத்தார், வாக்கு தத்தை பற்றி கொண்டேன், வாயினால் சொன்னதை கரத்தால் என் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி முடித்து கொடுத்தார். நான் சொல்றேன், அதுதான் ஜெபம். எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் ஜெபம். உங்க சொந்த கதையை பேசுறது ஜெபம் கிடையாது, உங்க சோக கதையை பேசுறது ஜெபம் கிடையாது. எதுதான் ஜெபம்? கர்த்தரின் பரிகாரி, கர்த்தரின் அப்பா, அவரின் டேடி, எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார், செய்து முடிப்பன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வாயினால் ஒவ்வொரு வார்த்தை எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், அது ஜீவன் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, வசனம் எப்படி இருக்கான், ஆண்டுடைய வார்த்தை எப்படி இருக்கான், அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கான். எப்படி இருக்கான்? ஆவிக்குரிய வல்லமை உள்ளதா இருக்கிறதா? கண்ணால பார்க்கல, ஆனா ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய வசனம் வார்த்தை எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய ஜீவன், ஆவிக்குரிய சக்தி, ஆவிக்குரிய வல்லமை உள்ளதா இருப்பது தேவனுடைய வார்த்தை. நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை நீங்க எடுத்து உங்க இதயத்தில் வச்சு நீங்க பேசும்போது ஒரு தேவ பிள்ளை பேசுகிற தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஒரு தேவ பிள்ளை பேசுகிற தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் பேசுவது தேவனுடைய வார்த்தை, நீங்கள் பேசுவது தேவனுடைய வசனம், நீங்கள் பேசுவது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அவர் வல்லம் இருக்கு. நீங்க விசுவாசத்தோடு பேசக்கூடிய காரியம் அது என்ன என்ன செய்கிறது? அது நீங்கள் எதற்காக பேசுகிறீர்களோ அந்த காரியம் அப்படியே நிறைவேறுகிறது, அப்படியே வாய்க்க பண்ணுகிறது, அது நிறைவேற்றி முடிக்க பண்ணுகிறது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, அது சொல்லுவது மாத்திரமல்ல, அது நிறைவேறக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அந்த வசனத்துக்குள்ளவே இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ளவே இருக்கு. அந்த வார்த்தை அவ்வளவு வல்லமையுள்ளது. சேர்ந்து சொல்வோம், வார்த்தையை பேசுவோம், வாக்கு தத்தத்தை பற்றி கொள்வோம். உங்க பையனுக்கு 2 வயசு ஆகுது, என்ன வயசு ஆகுது? 2 வயசு. 2 வயசு பையனை கிட்ட போயிட்டு 10 லிட்டர் கேனை கையில கீழே வச்சுட்டு, தம்பி தூக்குன்னு சொல்வீங்களா? சொல்வீங்களா? அப்படி சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அவனால முடியாதுன்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? புரியுதா உங்களுக்கு? அவனால தூக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுதான் கொடுக்கறீங்க. இப்ப அவனா பண்றான், தூக்குறான், தூக்கி பாக்குறான், ஒண்ணுமே முடியல. இப்ப அவன் வந்து சொல்றான், டேடி என்னால தூக்க முடியல, நீங்க தூக்குங்க டேடி. இதை மனிதன் தன் வாய் திறந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுத்தார். இப்ப மனுஷன் ட்ரை பண்ணி இப்ப இயேசு கிட்ட வந்து சொல்றான், இயேசுவே நீர் தான் வேணும் என் வாழ்க்கையில, நீங்க இல்லாம என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியாது, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது, நீதிமன்ற அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள முடியாது, பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள முடியாது, உயர்ந்த லட்சியத்துக்குள்ள வர முடியாது, நீர் தான் வேணும்னு சொல்லி மனுஷன் தன் வாயை திறந்து சொல்லணும்ன்றதுக்காகவே கர்த்தர் கொடுத்தார் கட்டளைகளை. அவன் வாய் திறந்து சொல்லணும், அவன் புரிஞ்சுக்கொள்ளணும்ன்றதற்காகத்தான் கிரியைகளை கொடுத்தார். அப்போ நாம் பெற்றுக்கொள்வது அத்தனையும் கிரியை பிரமாணம் அல்ல, சத்தமா சொல்லுங்க, விசுவாச பிரமாணம். தேவன் அளித்திருக்கக்கூடிய சகல சம்பூர்ணங்களையும் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினால் மட்டுமே, விசுவாசத்தினால் மட்டுமே நம் சொந்த வாழ்வில் பெற்று அனுபவிக்க முடியும். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு சம்பவம், திரளான மக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க, பிரசங்கத்தை பண்ணி முடிக்கிறாரு. 3 நாள் ஆயிடுச்சு, இவங்க போகணுமே, ஆனா சாப்பிடாம போயிட்டாங்கன்னா டயர்டாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அப்பம் கொடுக்கிறாரு. இப்பலர் என்ன பண்ணிட்டாங்க? அப்பம் சாப்பிட்டாங்க. அப்பமும் மீனும் சாப்பிட்டு அவங்கவுங்களுக்கு நல்ல திருப்தி வந்துடுச்சு. இயேசுநாதர் பிரசங்கம் மட்டும் பண்ணல, என்னவும் கொடுக்கிறாரு, அப்பமும் கொடுக்கிறாரு. இயேசு என்ன செய்ய சொல்றாரு? அவர் அந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 6:28-29.
அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
ஆண்டவர் கிட்ட வந்து கேக்குறாங்க, நாங்க என்ன செய்யணும்? மறுபடியும் மனுஷன் எந்த முயற்சியும் எடுக்க விரும்புறான், ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யலாம், நான் என்ன பிரதிஷ்டை பண்ணிக்கலாம், வருத்திக்கலாம், இப்படிதான் மனுஷன் கேக்குறான், என்ன கிரியை பண்ணாதான் கேக்குறான். இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம்,
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார்.
என்ன சொல்றாரு? நான் தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு, என்ன நீ விசுவாசி, அவ்வளவுதான். நீ விசுவாசிப்பாயே ஆனால் அதுதான் தேவனுக்கு முன்பதாக ஏற்ற ஒரு கிரியை. நீ எதை செஞ்சாலும் பலன் இல்ல, பிரயோஜனம் இல்ல, ஆண்டவர் கிட்ட நீ நல்ல பேர் எடுக்க முடியாது என்றார். தேவனிடத்திலே ஒரு காரியத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? நிறைய பேருடைய கேள்வி இதுதான், நான் என்ன பண்ணணும்? பிரசங்கமே இதுதான், நீ இதை செஞ்சாதான் அவர் கொடுப்பார், இதை பண்ணாதான் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக போதிக்கிறார், தேவனிடத்திலிருந்து ஒரு சிறந்ததை பெற்றுக் கொள்வதற்கு, அவரை பிரியப்படுத்துறதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுமே, ஒன்னே ஒண்ணுதான், அது கிரியை இல்ல, வார்த்தை தான். நான் தான் வார்த்தை, என்ன விசுவாசி, என் வார்த்தை விசுவாசி, என்ன நம்பு, என்ன பிலீவ் பண்ணு, இதுதான் உகந்த ஒரு கிரியை. ஏன்னா உனக்காக நான் எல்லாமே செஞ்சிருக்கிறேன், உன் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு, சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு, உன்னை ரத்தம் சிந்தி மீட்டுக் கொள்வதற்கு, உனக்கு ஒரு நல்வாழ்க்கை கொடுப்பதற்கு, மோட்சலோக வாழ்க்கை கொடுப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவாகிய நான் சகல தியாகத்தையும் நான் படுறேன். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, விசுவாசத்தினால பிழைக்கிறது எப்படி, விசுவாச பிரமாணம் எப்படி? இயேசு சொல்றாரு, என்ன மட்டும் பிலீவ் பண்ண, என்ன மட்டும் விசுவாசி, என்ன மட்டும் சார்ந்து கொள், என்ன மட்டும் பற்றிக்கொள், இதுதான் தேவனுக்கு ஏற்ற ஒரு கிரியை. அதுதான் தேவன் விரும்புறாரு, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. நான் கேட்கிறேன், அவரை பிலீவ் பண்றது கஷ்டமானதா ரொம்ப சுலபமானதா? ஆனா மனுஷன் எல்லாம் கஷ்டமானது எடுத்துக்கிட்டு சுலபமானது விட்டுறாங்க வாழ்க்கையில. நான் சொல்ற உங்க சொந்த முயற்சி, உங்க படிப்பு, உங்க பணம், உங்க அந்தஸ்து, உங்க முயற்சி, உங்க ஞானம், உங்க புத்திசாலித்தனம் எதுவுமே முடியாதது. கடுகளவு உங்கள் விசுவாசம் செய்து முடிக்கும். சின்ன விசுவாசம், சின்ன விசுவாசம, கடுகளவு விசுவாசம். அந்த விசுவாசத்தை அவர் மேல வைங்க. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? தேவன் அருளக்கூடிய சகல பரிபூர்ணங்கள் எப்படி பெற்று இந்த உலகத்திலே சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது? எடுத்து வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11:1 வாசிக்கேட்போம்.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது.
விசுவாசம்னா என்ன? இன்றைக்கு அடிப்படையாக தெய்வ மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. இதை நல்ல திட்டமாக தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கணும்னா நம்பிக்கையின் மேலே நம்பிக்கை வைங்க, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஒரு வேலை கிடைக்கும் நான் என்ன பண்றேன்? நம்புறேன். ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? வேலை கிடைக்கலனாலும் வேலை கிடைக்குதுன்னு நம்ப போறேன். இதுதான் விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஒரு விஷயத்தை நான் நம்புறேன், ஆனா அது தடுமாறும் பொழுது, தாமதமாகும் பொழுது அந்த நம்பிக்கை தடம் புரள ஆரம்பிக்கிறது. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. உறுதியா இருக்கான் கர்த்தரனை மகிழ்ச்சியின் தாயா மாத்துவாரு. அவருடைய வார்த்தை அதை செய்யும், அவருடைய சத்தியம் அதை செய்யும், அவருடைய வசனம் சொல்லுகிறதை என் வாழ்வில் உறுதிப்படுத்துவார் என்று பாருங்க. அது மேல ஒரு உறுதி, அந்த நம்பிக்கையின் மேல இன்னும் ஆழமான ஒரு நம்பிக்கை வைப்பது விசுவாசம். எத்தனை பேருக்கு நல்ல தெளிவா புரியுது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் ஒண்ணுமே பார்க்கல, ஒரு ப்ரொமோஷனை பார்க்கல, ஒரு நல்ல ஒரு லைஃபை பார்க்கல, நல்ல ஒரு ஃபியூச்சரை பார்க்கல, காணப்படல, ஆனாலும் நான் நிச்சயமா நம்புறேன் கர்த்தர் செய்வாருன்னு. அதுதான் என்னதான் விசுவாசம். உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்கு ஒரு படிப்பு இருக்கு, உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. இது ஒழுங்கினமா இருக்கா? இது இருளா இருக்கா? இது வெறுமையா இருக்கா? இது பிரச்சனையில இருக்கா? போராட்டத்தில் இருக்கா? வியாதியில இருக்கா? கர்த்தர் சொல்ற விசுவாசத்தினாலே எப்படி உலகத்தையே விசுவாச வார்த்தை படைத்ததோ அப்படி உன் வாழ்க்கையையும் விசுவாச வார்த்தைகள் படைக்கும். ஒரே ஒரு காரணம், திட்டவட்டமாய் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே மாத்திரமே, விசுவாசத்தினாலே.
அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல். அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் fm@gmail.com என்ற மின்னஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
ஆதரவையாரும் இல்லே எனக்கு இந்த உலகத்திலே, ஆதரவையாரும் இல்லே எனக்கு இந்த உலகத்திலே. உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா